உள்ளமனுக்குறத்தில் ஊக்கமணிந்தருணி உறுதியாக கல்லடி அன்புடன் தொடர்பு கேடைப்படுத்தி தருணன் பார்த்து கல்லவனை கொண்டுபோக பழமுதலித்து கருணின் பழமுதல் சுற்றி வழக்கில் அணிந்து வரும் நிகழ்ச்சி
அருள் செய்த திருப்பதியங்கள் என்ற வகையிலே 9 திருப்பதியங்கள் அருள் செய்தது. காலத்தி மலையிலே இருந்து, அதாவது தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய காலத்திலே இருந்து வடநாட்டு தலங்களை எல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் அங்கே காலத்திலே இருந்தே பாடிய பதிகங்கள் என்பதாகிய பதிகங்கள் மொத்தம் 7. அந்த 7 பதிகங்கள், 7+2 திருக்காலத்திலே கூடிய பதிகங்கள் 2. திருக்காலத்தி செல்லுகின்ற பொழுது 1, மலையிலே ஏறும் பொழுது 1. பல அற்புதமான பதிகங்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். நம் கிடைச்சது 2 சேக்கிழார் பெருமானுடைய எடுத்துக் கொடுத்த பாங்கிலேயும் பதிகங்கள் இருக்கின்ற முறையிலேயும் 2 பதிகங்கள் என்ற அமைப்பு அற்புதமாக அமைந்திருக்கின்றது. சந்தமா ரகிலோடு சாதி தேக்க மரம் என்பதாகிய திருப்பதிகமும், வானவர்கள் தானவர்கள் என்ற திருப்பதிகமும், 2 திருப்பதிகங்கள் திருக்காலத்தி மலை கூடிய திருப்பதிகங்கள், மீதி 7 திருப்பதிகங்கள் திருஞான சம்பந்த பெருமானுக்கே உரிய தனி நிலையிலே இருந்து கைலைக்கு 2 பதிகங்கள் அற்புதமாக அருள் செய்கிறார். அப்படி கைலை 2 பதிகங்கள், திருக்கோகரணம், அப்புறம் பருப்பதம். பருப்பதம் மிக அற்புதமான ஒரு பதிகம். அதன் பிறகு இந்திரநீல பருப்பதம் என்ற அந்த பதிகத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்திரநீல பருப்பதம் பிறகு அநேக தங்காவதம் என்ற ஒரு தலம். இது திருஞான சம்பந்தர் மட்டுமே அருளை செய்த பதிகம். அந்த பதிக்குரிய பதிகம் அநேக தங்காவதம் அப்படின்னு அந்த தலம் திருஞான சம்பந்த பெருமான் வடநாட்டில இருக்கக்கூடிய தலம். கட்சி அநேக தங்காவதம் ஒரு தலம் இருக்கு, அது வேற. அநேக தங்காவதம் அது வேற. அதனால ரெண்டும் வேற வேறு. அநேக தங்காவதம் என்ற தலம் 9 பதிகமாக மிக அற்புதமாக திருஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்தி வழிபாடுன்னு சொன்னா, திருக்காலத்தி வழிபாட்டிலே இந்த 9 பதிகங்களையும் சேக்கிழாரனுடைய அந்த வாக்கு, அந்த இரண்டையும் நாம் சேர்த்து வைத்தோம் என்பதாக சொன்னால், காலத்தி வழிபாடு திருஞான சம்பந்த பெருமானுடைய காலத்தி வழிபாடானது மிக அற்புதமாக நாம் சிந்திப்பதற்குரிய ஒரு நிலையிலே அமைத்துக் கொண்டு அந்த வகையிலே சேக்கிழார் பெருமானுடைய திருவடியை ஒற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம். இதுதான் ஒரு இதுவரை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தி. மிக அற்புதமான ஒரு நிலையிலே திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் பல இடங்களிலே திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த திருநெறிய தமிழ் என்பது எது என்பதை பல இடங்களிலே சிவவாக்காக நிறுவுவார். அந்த இடங்கள் எல்லாம் நாம் மிக மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடம். அதில் தடையாய இடமாக இருப்பது இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம். இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் இன்றைக்கும் எல்லா சான்றோர்களாலும் எல்லோராலும் எடுத்து ஆடக்கூடிய, எடுத்து இருக்கக்கூடிய, அதாவது திருமுறைகள் எல்லாம் சிவவாக்கு என்பதாக நாம் எடுத்து சொல்லுகின்ற நிலையிலே, அதை உணர்த்துகின்ற நிலையிலே, நேரடியாக அவர்களே மொழிந்த வாக்காக அமைந்திருக்கின்ற நிலையிலே திருமுறைகள் என்பதை சிவவாக்காக நாம் கருதி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே இளம்பயங்கோட்டு திருப்பதியத்திலே எனதுரை தனதுரையாக என்ற வாக்கு மொழி திருஞான சம்பந்தனுடைய அந்த வாக்குகளிலேயே முதன் மொழியாக அமைக்கும். அதே போல பல இடங்கள் திருஞான சம்பந்த பெருமான் நிறுவுவார். திருநெறிய தமிழ் என்பது சிவவாக்காக அமைத்துக் கொள்வது. அப்படி பல இடங்கள்ல ஒரு இடம் நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற உங்க எண்ணத்துல பல இடங்கள் ஓடும். திருஞான சம்பந்த பதிகத்துல நமக்கு தெரிந்த பல இடங்களிலே அவர் சிவவாக்கு என்பதை நிறுவுகின்ற இடம், அது திருவலஞ்சுழி என்ற அந்த பதிகம் எல்லோராலும் நாம் போற்றுகின்ற ஒரு அற்புதமான பதிகம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு கேட்பார். அப்படி என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பதாகிய அந்த பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பு அற்புதமான திருக்கடைக்கம். திருஞான சம்பந்தனுடைய பதிகத்துல நீங்க எதை விட்டாலும் உள்ளானாலும் திருக்கடைக்காப்பு மட்டும் விடுங்க. முதல்ல எடுத்தோடனே திருக்கடைக்காப்பு மடியணும். திருஞான சம்பந்தர் பதிகம்னா திருக்கடை காப்புன்னே அதற்கு பெயர். அதனால முதல்ல திருக்கடைக்காப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருக்கடைக்காப்புங்கிறது ஒரு புத்தகத்தினுடைய பிரிஃபேஸ் என்பதாக சொல்லுவார்கள், முன்னுரை. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு புத்தகத்தை எடுத்தோடனே அதுக்கு ஒரு முன்னுரை கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தின் உள்ளே இது இதெல்லாம் இருக்கிறது என்பதாக. திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒவ்வொரு பதிகத்திற்கும் முன்னுரை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னா, அதனுடைய திருக்கடை பாப்பு நோட் பண்ணி வச்சிருக்க உள்ளத்துல எழுதுங்க. ஆனா திருஞான சம்பந்தர் பதிகம்னு சொன்னா அதுல ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்களை வச்சிருப்பாரு. கடைசி பாடல், கடைசி பாடல்ல அந்த காழி வேந்தன் காழி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஊர் பேரை இணைப்பார். பல விஷயங்கள் அதுதான் இருக்கும். நீங்க திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்ப மட்டுமே நீங்க தனியாக எடுத்து ஆராயக்கூடிய அளவிற்கு நமக்கு வயசு பத்தாது. அந்த அளவிற்கு திருஞான சம்பந்தர் பெருமானுடைய திருக்கடை காப்பு மட்டும் எடுத்து அதை ஆராய்ந்து 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 தமிழ் உலகத்திலே ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் பல உண்டு. திருஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பை ஆராய்ந்து ஆராய்ந்து விட்டு கடைசியில சொல்றாங்க, இதுல இருந்து ஒரு துளிதான் என்னங்களால் எடுக்க முடிந்தது என்பதாக திருஞான சம்பந்த திருவடியை வணங்கும் அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது அந்த திருக்கடை காப்பினுடைய சிறப்பு எண்ணிலடங்காது. அதுல சொல்ற திருவலஞ்சுழி திருப்பதியத்திலே ஒரு அற்புதமான செய்தி, இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை, மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன். எத்தனை அடமொழி போறார் பாரு, ஒவ்வொரு அடைமொழியும் ஒவ்வொரு பொன்மொழி. வயற்காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை. திருவலஞ்சுழி ரெண்டு பதிகம் இருக்கு, இரண்டாவது திருமுறையில என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சம், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சம் தொடக்கத்துக்கு அந்த பதியத்தினுடைய திருக்கடைக்காப்பு. நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு உகந்தாதம்மை வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாளம். மாதிரி யார கொடுப்பாரு, நீ போனா எல்லா எந்த இடத்துக்காவது நீங்க போனீங்கன்னா அவனே இந்த வினையும் இதுலயும் உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நன்மையையும் இன்பத்தையும் அந்த செய்ய முடிஞ்சது. பெருமானுடைய இந்த நெறி, இந்த திருநெறிய நெறி என்பது எவ்வளவு ஆழமான ஒரு நெறியை காட்டுகின்றது என்பதற்கு பல சான்றுகள் அவருடைய திருக்கடை காப்பு. இப்ப நம்ம இந்திரநீல பருப்பதத்திலேயும் இருக்கக்கூடிய திருக்கடை காப்பு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப்பஸ்ட். இதுக்கு மேல இந்த அளவிற்கு குருமொழியாக அமைத்து சொல்ல முடியுமா என்கின்ற அளவிற்கு திருஞான சம்பந்த பெருமான் எடுத்து கொடுக்கின்ற அந்த மொழி, ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு சொல்லும் பாத்தீங்கன்னு சொன்னா அற்புதமான ஆய்ந்து ஆய்ந்த தமிழ் கிழவின்னு சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு சொல்லையும் போற்ற வேண்டிய சொல்லாக அமைந்திருக்கு. இதுல ஒரே ஒரு சொல்லு மட்டும்தான் நான் எடுத்துட்டு இருக்கேன், பதியம் நமக்கு இந்திரநீல பருப்பதம். திருமுறையினுடைய அந்த சிறப்பு என்ன என்பதை திருஞான சம்பந்தர் வழியாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற நிலை என்பதற்குரிய ஒரு கருத்து நாம பார்க்கணும். மாதோர் கூரனை வளஞ்சொழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை, வாய் நவிற்றிய தமிழ் மாலை. இதுதாங்க சிறப்பு, இதுதான் இன்னைக்கு நீங்க வந்து எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு திருஞான சம்பந்தனுடைய குறிப்பு. கதையில அவர்ந்து பதிகம் திருவலஞ்சொழி பதிகம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே தொடக்கம், அதனுடைய திருக்கணிக்காவது பார்த்துட்டு வாய் நவிற்றிய தமிழ் மாலை. அது என்ன வாய் நவிற்றிய தமிழ் மாலை, என்ன சொல்லியிருக்கணும் திருஞான சம்பந்த பெருமான், வாய் நவீந்த தமிழ் மாலை. வாய் நவீந்த தமிழ் மாலையா, வாய் நவிற்றிய தமிழ் மாலையா, வாய் நவிற்றிய தமிழ் மாலை என்பதாக சொல்லு. தமிழ்ல ரெண்டு வினை உண்டு, ஒன்று தன்வினை இன்னொன்று பிறவினை. என்னால் செய்யப்பட்டது நான் செய்தேன், நான் செய்தேன் தன்வினை, என்னால் செய்யப்பட்டது இவரால் இது நடந்தது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பிறவினை இவரால் அப்படின்னு இன்னொருத்தருக்கு போயிடுது. வாய் நவீந்த தமிழ் மாலை என்பது தன்வினை, வாய் நவிற்றிய தமிழ் மாலை என்பது பிறவினை. அப்ப நவிற்றிய என்பதாக சொன்னால் நவிழுதல் என்பதற்கு ஆதாரமாக ஏதோ ஒன்னு பின்னாடி இருக்கு. நவிற்றிய என்பதாக சொல்லுகின்ற போது அப்ப நவிழ செய்கின்ற ஒன்று, அதை இயக்குகின்ற ஒன்று ஒன்று பின்னாடி இருக்கிறது. இறைவன் உள்ளிருந்து சொல்ல நான் வெளியே கருவியாக இருந்து இதை பாடினேன் என்பதை நவிற்றிய தமிழ் மாலை. அந்த வாக்கு துணையும் சிவ வாக்கு என்பதை முத்திர புத்திர வாய் நவிற்றிய தமிழ் மாலை. நவிற்றிய என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது பிறவினை, பிறவினை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது இன்னொருவரால் நான் செய்யப்பட்ட நான் கருவியா கருவியாக இருந்து கொண்டு செய்த நிலை. அது இதற்கு இளமையங்கோட்டூர் தான் எனதுரை தனதுரையில் சொன்னார் இல்லையா, அந்த எனதுரை தனதுரையினுடைய தாக்கங்கள் அதனுடைய சம்பந்தப்பட்ட நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதாக அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இது ஒரு அற்புதமான இடம். வாய் நவிற்றுதல் என்பதும் வாய் நவிழுதல் என்பதும் மிக இரண்டுக்கும் வேறுபாடான நிலையிலே சிவம் உள்ளிருந்து உணர்த்த சிவவாக்காக வெளிவருகின்ற ஒன்று என்பதை நிறுவுகின்றார். சரி, இது இந்த நிலையில இருக்க மணிவாசக பெருமான் இந்த திருமுறைகள் என்பதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான கோடிட்டு காட்டுகிறது. இது எங்கேயுமே இல்ல, நீங்க எங்க வேணா பாத்துக்கலாம். இது நான் சொல்ற கருத்து, ஏதோ இவரு எங்க என்ன புடிச்சிட்டு வந்து அடிச்சிடாருன்னு நினைக்கிறோம். ஏதோ உணர்த்த உணர்தல் என்பதாக நிற்கின்ற நிலையில மணிவாசக பெருமான் திருமுறைக்கு எந்த இவர் திருநெறிய தமிழ் எங்கள் ஞானசம்பந்த பெருமான் இதை திருநெறிய தமிழ் என்பதாக சொல்லி இது சிவவாக்கு என்பதாக நிறுவிய நிலையிலே மணிவாசக பெருமான் திருமுறைகள் என்கின்ற மணிவாசக பெருமான் முக்காலம் காலத்தை கடந்தவர். நீங்க ஒண்ணு கேட்கக்கூடாது, மணிவாசகர் வந்தேன் நம்பியாண்டார் நம்பிக்கை அப்புறமா திருமுறைகள் எல்லாம் தொகுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டாரா அப்படின்ற எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை எல்லாம் தொகுத்தார் என்கின்ற நிலைகள்லாம் முக்காலமும் உணர்ந்த நிலையிலே நம்முடைய மணிவாசக பெருமான் அப்பொழுது வைப்பார். திருமூலர் பாத்தீங்கன்னா எப்பயோ நடக்க போகின்ற இப்ப சம்பவத்தை எல்லாம் அப்பயோ சொல்லியிருப்பார். உடனே திருமந்திரத்தை திருமூலரை கொண்டு வந்து 12வது நூற்றாண்டுக்கு அப்புறம் 20வது நூற்றாண்டுக்கு அப்புறம் சொல்லிடக்கூடாது. அவர்கள் முக்காலத்தையும் கடந்த நிலையிலே நிற்கக்கூடிய ஞானிகள். அப்படி நம்முடைய மணிவாசக பெருமான் திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த திருமுறைகள் என்ன என்பதாக ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அமைக்கிறார். அதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அங்க வைக்கிறார். அது எங்க சொல்றாருன்னா, கோயில் திருப்பதிகம், 22வது திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் எல்லாருக்கும் தெரியும். கோயில் திருப்பதிகத்துல ஒரு கெஸ் பண்ணீங்களா எத்தனால் பாடல்? கோயில் திருப்பதிகம் அதிகமா நம்ம படிக்கிற பதிகம் 22வது பதிகம். பாடல் தாங்க இருதயம் உயிர். இந்த 5வது பாடல்ல சொல்ற அவருடைய அதை நம்ம வாங்குற விதத்துல மணிவாசக பெருமான் இருந்து வாங்கணும்னா அது அற்புதமா எங்கேயோ கொண்டு போய் நிற்கும். குறைவிலா நிறைவு, கோதிலா அமுது, ஈரிலா குழுஞ்சுடன் கொன்று, மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்திரை மன்னிய மண்ணே, சிறைபெறா நீர்போல் சிந்தைவாய் பாயும் திருப்பெரும் துறை உரை சிவனே, இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை எண்ணிறக்கேனே. இதுவும் வாய் நபிற்றிய அப்படிங்கறதையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சுக்கங்க. இல்ல என்ன சொல்ல வர்றாருனா, மறையுமாய் மறையின் பொருளுமாய் அப்படின்னு சொன்னா இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு ஞான வடிவாக விளங்குவது அத்துணை திருமுறையும் அதனுடைய பொருளாக விளங்குவது சிவம் என்பதை காட்டுகின்ற நிலைதான் திருமுறை. திருமுறை என்பது வேறொன்றும் அல்ல, நீங்க மறை என்பதை கொண்டு போய் நீங்க வேற இடத்துல அந்த பொருளை நம்ம போட்டோம்னு சொன்னா மணிவாசக பெருமானையே புரிந்து கொள்ளாத நிலைக்கு வந்துட்டோம். மறையுமாய் மறையின் பொருளுமாய் என்பதாக சொல்லுகின்ற பொழுது மறை என்கின்ற நிலையிலே தமிழ் வேதம் என்கின்ற நிலையிலே திருமுறை என்பதை திருநெறிய தமிழாக இது வரப்போகின்றது என்பதை பிற்காலத்திலே உணர்ந்து மணிவாசக பெருமான் அந்த மறையுமாக நின்று அந்த மறையினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருப்பதும் சிவம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், அது பொருள். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளான மானாப்பிறப்பு. பொருள் எது என்பதாக காட்டுகின்ற பொழுது இதுதான் பொருள் என்பதாக காட்டி திருவாசகத்திற்கு பொருள் நடராஜ பெருமானுடைய திருவுருவம் என்று பொருள் காட்டின. அப்படி பொருள் என்பது சிவம், மறையுமாய் மறையின் பொருளுமாய் இருந்து எங்கே இருந்து இதை உணர்த்துகின்றாரா, என் உடல் இடம் கொண்டாயினர். உள்ளுக்குள்ளே இருந்து பாடியது யாரு பாத்தீங்கன்னா மணிவாசக பெருமான் சும்மா வாயசாரே தவிர உள்ள இருந்து அத்தனை ஆர்கெஸ்ட்ராவும் போட்டது யாருன்னா சிவபெருமான் தான். உள்ள இருந்து அத்துணையும் அத்துணை நிலையிலேயும் மணிவாசக பெருமானுக்கு அது சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்ற சிம்பனி அத்தனை ஹார்மோனி சிம்பனி எல்லாம் அங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா என் உடல் இடம் கொண்டாய். தளம் எது, எங்கே இருந்து அந்த களம் திருவாசகமாகிய அந்த அற்புத அனுபவம் வெளிப்படுவதற்கு களம் வேணும். எதிரா களம், எந்த களம், எந்த களத்தில இருந்தா நன்றா இருக்கும் பார்த்தார். என் உடல் இடம் கொண்டாய், உடல் தான் களம். மணிவாசக பெருமானுடைய உடலாகிய அந்த உடலை களமாக கொண்டு திருவாசகமாகிய அந்த அற்புத ஞான அனுபவம் வெளியில். அப்படி ஞான நிலையிலே அதையே தன்னுடைய வடிவாக திருமுறை என்பது வேறு ஒன்றும் அல்ல, சிவமாக நிற்பது திருமுறைகள் என்பதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முதற்கொண்டு மணிவாசக பெருமான் நிலையிலே நாம் உணர்ந்து உணர்ந்து சொல்ல வேண்டிய ஒன்று திருமுறை. அப்படி இந்த திருமுறை என்பது சிவத்தினுடைய வடிவாக இருப்பது சிவம் சிவத்தினுடைய வாக்காக வருவது என்பதை ஞானசம்பந்த பெருமான் பல இடங்களிலே அமைத்து காட்டுகின்ற அந்த அற்புதத்திலே இந்திரநீல பருப்பதம் என்ற இந்திரநீல பருப்பதத்தினுடைய நான்கு திருப்பாடல்கள் நம்ம போன வகுப்பு வரையில் பார்த்தோம். துறைவியலார் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலேயும் என் பொன் என் மணி என்ற மூன்றாவது திருப்பாடலும் குலவு பாரிதம் என்ற நிலையிலே முதல் திருப்பாடலும் நாசமா வினை கூசி வாழ்த்துதல் என்கின்ற நான்காவது திருப்பாடலும் நாம் ஓரளவிற்கு அதனுடைய கருத்துக்களை சிந்தித்தோம். கூசி வாழ்த்துதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய குறைகளை எல்லாம் எண்ணி நாண வேண்டும். இறைவனிடத்தில் போகின்ற பொழுது நம்முடைய பெருமையை எண்ணுகின்ற நிலை அல்ல, நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கின்றது, நமக்கு என்னென்னலாம் பெருமான் கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த நிலையிலே குறையை எண்ணுவது கூசி வாழ்த்துதல். குறையை எண்ணி பெருமானுடைய திருக்கோயிலே அவனை வாழ்த்த வேண்டும் என்கின்ற நிலையிலே கூசி வாழ்த்துதல் என்பதையும் கூசி வாழ்த்ததும் குணமதாகவே என்பதாகிய அற்புதமான ஒரு நிலையிலே காட்டுகின்றார். இனி ஐந்தாவது திருப்பாடலிலே இருந்து நாம் இந்த வகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்பதாக சொல்லி ஐந்தாவது திருப்பாடல நம்ம பரவுவார் வினை தீர்த்த பண்பினான். பரவுவார் வினை தீர்த்த பண்பினர். இரவன் இரவன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இரத்தலுக்கு உரியவன் இரவன், பிச்சை என்கின்ற நிலையிலே இரவல், யார் இரத்தலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இரவன் அப்படின்னு பொருள். இவரு வீடு வீடாக போய் பிச்சை கட்டுகின்ற அந்த நிலையிலே இரவன் இந்திர நீல பற்பதத்து அருவி சூடிடும் அடிகள் வண்ணமே. அருவி சூடுதல் இரண்டு பொருள். ஒன்று அருவி என்பதாக சொன்னால் கங்கை ஆற்றினை தன்னுடைய தலையிலே சூடிய பெருமான் ஒன்று. இரண்டாவது இந்திரநீல பருப்பதத்திலே இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாம் பெருமானுக்கு அற்புதமாக மாலையாக அது வெண்மாலையாக சூடியதை போல அந்த இயற்கையே பெருமானுக்கு ஏற்றுவது. அருவியை சூடுதல், அருவியாகிய கங்கையை சூடுதல், ரெண்டு பொருளை அமைத்து அருவி சூடிடும் அடிகள் வண்ணம் என்பதால் அந்த பெருமானுடைய அழகு அற்புதமான அழகு. அப்ப அருவி சூடிடும் அடிகள் வண்ணம் என்பதாக அற்புதமாக சொல்ற. இதுல பரவுவார் வினை தீர்த்த பண்பினம், இந்த பரவுவார் என்பது அற்புதமான ஒரு சொல். பரவுதல் என்பதாக சொன்னால் எக்ஸ்பாண்டிங், நீர் பரப்பு, நில பரப்பு. பரப்பு என்ற சொல் மிக அற்புதமான ஒரு சொல், சைவத்திலே கையாளுகின்ற சொல். மணிவாசக பெருமான் பல இடங்களிலே பரவுதலை கையாள். பரவுதல் என்பது மணிவாசக பெருமானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. பரவுவார் இமையோர்கள் பாடுவன நால்வேதம், பரவுதல். பரவுதல் என்ற சொல்லுக்கு இன்னொரு ஒரு பொருள், இன்னொரு ஒரு அதனின் மேலான ஒரு பொருள் உண்டு. பரவுதல் என்கின்ற நிலை முதல் நிலை, பராவுதல் என்ற நிலை முடிவான நிலை. தொடக்க நிலை பரவுதல் என்பது தொடக்கம், பராவு சிவன் என்பது முடிவு. தொடக்க நிலை அடியார்களோடு சேர்ந்து பரவுகின்ற நிலையிலே கூட போறது, அப்படி அவர்கள் எல்லாம் போய் வழிபாடு வசிவாங்க. அந்த வழிபாடு செய்கின்ற கூடு நீ சுமந்தேத்து புகுவார் அவர் பின் புகுவே அப்படின்னு சொல்லுகின்ற நிலையிலே வழிபாடு தொடங்குகின்ற பொழுது பரவுகின்ற நிலை. பரவுதல் என்பதாக சொன்னா ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, அடியார்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் செல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் அவர்களோடு சேர்ந்து போதல் என்பதும் பரவுதல். ஒரே நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில், நடமாடும் கோயில் அது மொபைல், ஒரு இடத்துல இருக்காது. அடியார்கள்னா ஒரு இடத்துலயே இருப்பாங்க. அடியார்கள் என்பது என்கின்ற சொல்பவர்கள் எல்லாம் பறந்து 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 பல்லாய் மலரிட்டு முட்டாதி இறஞ்சி, அப்படி பரவுகின்ற நிலை என்ன ஆகும்னா பராவு சிவன் அப்படின்ற நிலை. பராவு சிவன் என்பது அற்புதமான சைவ சித்தாந்த ஒரு நிலை, அது நம்ம பின்னாடி வச்சுக்கலாம். பராவு சிவன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, பராவு சிவன். இப்படி பராவு சிவன் என்கின்ற நிலை முடிவான நிலை. சரி, பரவுதல் மட்டும் மணிவாசகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். பரவுதல் என்கின்ற நிலையிலே மணிவாசக பெருமான் எடுத்த இடங்கள்ல சில இடங்கள் நாம எல்லா இடத்தையும் எடுத்து பார்த்தோம்னா திருவாசக வகுப்பாய். பரவுதல் என்கின்ற நிலை ரொம்ப அற்புதமா மணிவாசக பெருமான், பரவுதல் என்பது வாழ்த்துதற்கு எது உரியதோ அதற்கு பரவுதல் என்று பெயர். பரவுதல் ரொம்ப நுணுக்கமான பொருளுடைய பரவுதல், எல்லாத்தையும் பரவுவார் இமையோர்கள். பரவுதல் என்பது எது வாழ்த்துதற்கு உரியதோ, எது வாழ்த்துதற்கு உரியதோ அதற்கு பரவுதல் என்று பெயர். இன்னொன்னு, சரி பரவுதல் என்கின்ற நிலையில எதை சொல்லி பரவுதல், பரவுதல் பரவுதல் சொல்லுகின்ற பொழுது அடியார்களோடு இருக்கிறோம், அடியார்களோடு சேர்ந்து நிற்கின்ற நிலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, சரி இந்த அடியார்கள் எல்லாம் எதை பரவுகின்றார்கள், அப்படி பரவுகின்ற அவர்களோடு சேர்ந்து என்னத்தை பரவுவது அப்படின்னு கேள்வி வருது இல்லையா. பரவுதல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கெல்லாம் மணிவாசக பெருமான் திருப்புவல்லி என்ற பதிகத்தில ஒரு விடை வைக்கிறது. அற்புதமான ஒரு பதிகம் திருப்புவல்லி பதிகம். திருப்புவல்லி பதிகம் மட்டும் எத்தனை முறை நீங்க படித்து எத்தனை முறை அந்த திருப்புவல்லி பதிகத்துக்குள்ளே போனாலும் பொருள் என்ற நிலையிலே நம்மை ஏதோ ரொம்ப ஆழமான ஒரு ரொம்ப தாகமான ஒரு நிலையில நம்ம போய் கடல் நீரை குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த நிலையில தான், காணல் என்கின்ற நிலையிலே அதற்கு எட்டாத நிலையிலே மணிவாசக பெருமான் அமைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி திருப்புவல்லி. இந்த திருப்புவல்லியை அவர் தொடங்குகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு சொல்லை வைத்து தொடங்குவார். 13வது பதிகம் திருப்புவல்லி. திருப்புவல்லியிலே அவர் தொடங்குகின்ற அந்த சொல் இணையார் திருவடி மணிவாசக பெருமானை தவிர வேறு யாராலும் கையாள முடியாத ஒரு சொல் அந்த இணையார் திருவடி. அது ஒண்ணுத்துக்கே மணிவாசக பெருமானுக்கு நம்ம எத்தனை கோயில் கட்டி கும்பிட்டாலும் மணிவாசக பெருமானுக்கு தகவல். அப்படி மணிவாசக பெருமான் இந்த திருப்புவல்லியிலே எட்டாவது திருப்பாடல், இந்த எட்டாவது திருப்பாடல்ல சொல்றார் பரவுதல் என்கின்ற நிலை என்ன. அந்த அடியார்களோடு நீங்க போறீங்க, போதும் நீசுமந்தி புகுவார் அவர் பின் புகுவேன். இப்படி இந்த அடியார்கள் எல்லாம் உள்ளே செல்லுகின்ற பொழுது இந்த அடியார்கள் எதை பாடி உள்ளே செல்லுகின்றார்கள், பரவுதல் என்பது எது என்பதாக சொன்னால் அதுதான் இது என்பதாக காட்டுகின்றார். 13:8
நேரி செய்தாரோடே
திருவாசகத்துக்கு இப்ப திருவாசகத்துல உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். இப்ப இணையார் திருவடி அப்படிங்கிற அந்த இணையார் திருவடி எதை உணர்த்துகின்றது? நீங்க கேக்குற ஒன் டைம் இப்பெல்லாம் உடனே எல்லாம் கேக்குறது இணையார் திருவடி அப்படின்னு சொல்ற அந்த இணையார் திருவடி. இதுவரையும் இணையார் திருவடிக்கு நான் ஒரு பொருள் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொருள் வந்தது. ஆனா இப்படி ஒரு பொருள் இருக்கோமோ அப்படின்னு நினைச்சு ஆனந்தப்பட்டது உண்டு. அப்படி அதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஊறப்பட்டாதான் எதுவுமே நல்லா இருக்கும். திருவாசகத்துல மட்டும் ஊறணும். அப்படி ஊற ஊற வச்சு அந்த ஊற வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு வாரம் ஊற வைப்போம். இணையார் திருவடிய ஒரு வாரம் எங்க ஊற வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க இணையார் திருவடிய ஒரு ஒரு வாரம் ஊற வைக்கீங்க. எங்க என்ன தொழில் நின்றாலும் கிடந்தாலும் எங்க போனாலும் சரி என்ன ஓடணும்னா என்ன ஓடணும்? இணையார் திருவடி மட்டும். அது என்ன வியூல இருந்தாலும் பரவாயில்ல. நீ மெடிக்கல் வியூல இருந்தாலும் சரி சயின்டிபிக்கா இருந்தாலும் சரி எல்லாமே இருக்குன்றதும் நான் அதுக்கு குறிப்பா சொல்றேன். மணிவாசக பெருமான் நீங்க திருவாசகம் மட்டும் எடுத்தீங்க. திருவாசகத்துல இல்லா அதுதான் சொல்றாங்க. திருவாசகம் ஒரு நூல் போதும். அந்த திருவாசகம் ஒரு நூலிலேயே சிவபுராணம் ஒன்று போதும் என்பதாக நிற்கின்ற சைவ மிகப்பெரிய நிலை உண்டு. திருவாசகத்திலேயே சிவபுராணம் மட்டுமே எப்படி பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை விட்டுட்டு வெறும் வேலை மட்டும் வைத்து வேலை வணங்குவதே எமக்கு வேலைன்னு கடைசியில வந்துட்டாரு. அப்படி திருவாசகம் அப்படியே திருவாசகத்தினுடைய உள்ளே பூந்து பூந்து ஊறி ஊறி வருகின்ற போது கடைசியில சிவபுராணம் ஒன்று. அந்த சிவபுராணத்தை மட்டுமே வழிபாட்டிலே வைத்து வழிபடுகின்ற மிகப்பெரிய சைவ உள்ளங்கள் சைவ குடும்பங்கள் எல்லாம் உண்டு. அப்படி வேற எதுவுமே இருக்காது அவர்களுடைய வீட்டுல. வெறும் திருவாசகத்திலே சிவபுராணம். அந்த சிவபுராணத்திற்கு அத்தனை வழிபாடும். சிவத்திற்கு என்ன வழிபாடோ அத்தனையும் சிவபுராணத்திற்கு வழிபாடு. அப்படி நம்முடைய திருவாசகத்துல இப்ப இந்த இணையார் திருவடி என்ற அந்த இணையார் திருவடியை எந்த வியூ எந்த ஒரு நீங்க துறையில இருந்தாலும் சரி அந்த துறைக்குரிய பொருள் உண்டு. எந்த துறையில இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சரா இருந்தாலும் சரி எதிராக இருந்தாலும் சரி அப்படி அந்தந்த துறைக்குரிய நிலையிலே இருந்து அதை உணர்த்துவது திருவாசகம். இப்ப எங்கிட்ட வந்ததுன்னு கேட்டீங்கன்னா முக்கால்வாசி அறிவியல் அடிப்படையில தான் எங்களுடைய உள்ள சிந்திக்குது. ஏன்னா படித்தது என்னவோ இன்ஜினியரிங்ன்றதுனால எதை எடுத்தாலும் அதுல இன்ஜினியரிங் போட்டு போட்டுதான் அந்த ஒரு சம்பந்தப்பட்ட நிலையில தான் வருதே தவிர வேற பக்கம் திரும்ப மாட்டேங்குது. அதனாலதான் உங்களுக்கும் கொடுத்துட்டு எல்லாருடைய சிந்தனையும் எங்கே சென்று ஒருங்குபடுகின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நூல் திருவாசகம் அந்த இணையார் திருவடியோ. இப்ப யூ ஆர் கேரிங் நவ் சோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்ப இந்த திருப்பூவல்லி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பூவல்லியில குணம் பரவி என்று சொன்னார் இல்லையா? 26வது திருப்பதியும் அதிசய 10 இல்லையா? 26 தானே 13 இன்ட்டு 2 கரெக்டா சொன்னார் ஐயா. அங்க 13 கரெக்டா 26 இன்ட்டு 2 மணிவாசக பெருமான் கணக்குல சும்மா புலிங்க. மணிவாசக பெருமான் எண்ணி அந்த எழுத்து கூட எண்ணி எண்ணி 5 எழுத்து எண்ணி எண்ணி சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது ஏன்னா அமைச்சரா இருந்தார். அமைச்சராக இருக்கின்ற ஒருத்தருக்கு என்னதான் அவர் எவ்வளவு உயர்ந்த அந்த ஆனந்த பரவநிலையில போனாலும் ஆன்மாவிற்குரிய இயல்பு அந்த இடத்துல வந்து தலை கொஞ்சம் அப்படி நிற்கும். அப்படி அமைச்சருக்குரிய நிலையில அவர் இருந்தார் என்பதை காட்டுகின்ற இடங்கள் அந்த நுண்பான் அந்த நுழைபுலம் அறிவு என்பத அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம லெவலுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் இவனுக்கும் புரிஞ்சுக்கிட்டுமேன்னு காட்டுற சில இடங்கள் உண்டு. பல இடங்கள் நமக்கு புரியறது இல்லை. ஏன்னா அவருடைய நுண்பான் நுழைபுலத்தில் இருந்து பார்த்தாதான் தெரியும். ஐயா நான் இணையார் திருவடிக்கு ஒரு க்ளூ ஒண்ணு அப்படியே கொடுத்துட்டு வரேன். நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா இணையார் திருவடிக்கு ஒரு க்ளூ வரும். இப்ப இவருடைய அந்த நிலை என்ன என்பதாக பார்க்கின்ற பொழுது இந்த பரவுதல் என்பது 26வது திருப்பதிகம் அதிசய 10 5வது திருப்பாடல் கரெக்டா சொன்னி 5வது பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க. Yeah. சம்பந்தர் பாட்டுக்கு உரிய பாடல் தான். எங்க போனாலும் ஏதோ ஒரு தொடர்பு வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மணிவாசக பெருமான் சொல்றது போல ஒரு முக்தி உபாயம் வேற யாரும் சொன்னதே இல்லை. மணிவாசக பெருமான் இதற்கு முத்தி இலக்கணம் என்கின்ற நிலையில முத்தி இலக்கணம் சொல்ற. முத்தி இலக்கணம் சொல்ற பொழுது சைவ சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முத்தி இலக்கணத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னா எவ்வளவு நிலைகளை இந்த ஆன்மா எந்தெந்த நிலைகளை எல்லாம் கடந்து வர வேண்டும் என்கின்ற நிலையிலே காட்டுகின்ற அந்த முத்தி நிலக்கணத்தினுடைய உபாயத்தை மிக அற்புதமாக எளிய வகையிலே திருவாசகத்திலே அப்படியே லிப்ட் பண்ணி கொண்டு வர. இந்த லிப்ட் பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண லிப்ட் இல்ல, ஏரோபிளைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு, ஒன்னு லிப்ட் இன்னொன்னு டிராக். தியரி வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரெக்கை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரெக்கை நம்ம பாக்குற மாதிரி முக்கோணமெல்லாம் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா டில்ட் ஆவறதுக்கு அதுக்கு அந்த ஏர் பிரஷர் அதிகமா அதிகமா என்ன ஆகும், அதுக்கு பேரு லிப்ட் பேரு இல்லீங்களா, அதுக்கு லிப்ட். அது அப்படி கொடுக்கும், தூக்கி கொடுக்கும். அந்த லிப்ட் தான் முக்கியம். மேல போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் லிப்ட் பண்றதுலதாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் லிப்ட் பண்றதுலதான் இருக்கு, தூக்கி விடுறதுதான் இருக்கே தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஆஹா நான் பறந்துக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி பறக்கும். தரையில இருக்கிற வரையில ஐயோ தூக்கி விடு தூக்கி விடு தூக்கி விடு தூக்கி விடு தூக்கி விடுன்னு போவோம். அந்த ஸ்பீடு பிக்கப் ஆக 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 என்ன ஆகும், அந்த காற்று என்ன பண்ணும் அப்படியே அந்த ரெக்கைக்கு அடியில போயிட்டா அப்படியே அவரை தூக்கி விட்டும் பாருங்க. தூக்கணும்னா உங்களுக்கு தரையோட தரையாக இருந்த விமானம் என்ன ஆகும், அப்படி லேசா லிப்ட் பண்ணோம்னா அடுத்த 5வது நிமிஷம் பாத்தீங்கன்னா 20,000 அடி மேல போயிட்டு. அது மாதிரி திருவாசகம் பாத்தீங்கன்னா ஓடி 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 திருவாசகத்தை படிக்க 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லிப்ட் பண்ணுவாரு. பண்ணிட்டு அப்படி அந்த லிப்ட் தூக்கி விட்டாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவானந்த நிலைமையில போய் முக்தி இலக்கணம் முக்தி உபாயம் அத்தனையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரே நூல் திருவாசகம் மட்டும்தான். அப்படி திருவாசகம் என்பது லிப்ட் பண்ணும் நம்மள. அந்த லிப்ட சொல்றாரு பாருங்க, ஒண்ணுமே இல்ல, நான் பாட வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க, நான் தான் போய் பாடி பெருமானை எல்லாம் ஆடுகின்றிலை, கூத்து உடையான் கடற்கு அன்பு இல்லை, என்பு உருகி பாடுகின்றிலை, பகைப்பதும் செய்கிறேன்னு நான் ஆடிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்கின்ற நிலை இல்லாம இப்படி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குப்பா, பரவுகின்ற கூட்டம், அந்த கூட்டத்தோட கூட்டமா நீ ஒன்னா போயிடு, முத்தி உபாயம் இதான். இத போல யாருன்னு சொல்ல முடியும், ஒண்ணுமே இல்ல. அப்ப ஐயா போயிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கங்க, ஒரு காலையில ஊர்வல சண்டை. இஃப் யூ வாண்ட் எ லிஃப்ட் யூ கோ டு திருவாசக அனுபவ நிலையில கடைசி அந்த அனுபவ நிலை மிக எளிதாக அனுபவத்தை கொடுக்க வல்லது திருவாசகம். அதனால திருவாசகம் இது இணையில்லாத நிலையில எல்லா நூல்களுக்கும் மேலான நிலையில ஏன் திருவாசகம் இன்றும் எல்லோராலும் வைத்தியம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திருவாசகம் திருவாசகத்துக்கு மேல நூலே இல்ல. ஏன் இல்ல, திருவாசகத்துக்கு மேல ஏன் இல்லைங்கிற காரணத்தை அடுக்கி 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 எவ்வளவு வேணா சொல்லிட்டே போறோம். அப்படி திருவாசகத்தின் அந்த நிலையிலே முத்தி உபாயம் முத்தி இலக்கணத்தை அற்புதமாக காட்டுவார். அடுத்த 2 பாடலையும் அதே முத்தி இலக்கணம் தான். அப்படி இந்த நிலை பரவுதல் என்பது இந்த நிலை. அப்படி பரவுதல் என்பதாக சொல்லுகின்ற போது அடியார் திருக்கூட்டத்தோடு இறந்து அடியார்கள் திருக்கூட்டமாக இருக்கக்கூடிய அவர்கள் பெருமானுடைய குணம் பரவி அந்த பெருமானுடைய குணத்தை பரவுதல். அப்படி குணத்தை பரவுகின்ற நிலையிலே அவர்களோடு இருந்தாலே போதும், உமக்கு முத்தி இலக்கணமாகிய முத்தி உபாயம் கிடைக்கும் என்பதை காட்டுகின்ற ஒரு இடம்தான் பரவுதல் என்ற ஒரு சொல்லுக்கு விளக்கம். அப்படி பரவுவார் வினை தீர்த்த, அதனால வினை தீர்த்த பண்பினான் இரவன் இந்திரநீல பற்பதத்து அருவி சூடிடும் அடிகள் வண்ணமே. ஒண்ணு. அடுத்தது 6வது திருப்பாடல், வெண்ணிலாமதி சூடும் வெண்ணீர்.
வெண்ணிலாமதி
பரவுதல் பற்றி திருவாசகத்துல எங்கெங்கெல்லாம் பரவுதல் பற்றி சொல்லியிருக்கிறார், யாரை எடுத்துக்கிறார் அசைன்மெண்ட்?
ஒண்ணு ரெண்டு
அம்மையார், கஸ்தூரி அம்மையார். கஸ்தூரி அம்மையார் இப்ப அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க. அச்சபத்துல அற்புதமாக ஒரு இடம் சொல்லியிருக்கிறாங்க, திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவீர். திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி, திருமால் கருடக்கொடியோன் காண மாட்டா கழச்சேவடி இரண்டு. இப்படி அற்புதமான அந்த பரவுதல் அப்படிங்கறத நம்ம எடுத்து இணையார் திருவடியோட இதே சேர்த்து ஒரு அசைன்மெண்ட் வச்சுக்கோ. அப்படி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, வெண்ணிலா மதிசூடும் வேணியன் இன்னிலார் மதிலெய்த வில்லினார். முப்புறம் எரித்த செய்தியையும் தலையிலே மதிசூடிய செய்தியையும் இரண்டையும் சொல்லிவிட்டு அண்ணல் என்ற அந்த அற்புதமான ஒரு பதிநிலை, அது பதிநிலையை குறிப்பது அண்ணல் என்ற சொல். அண்ணல் என்ற சொல் அது திருவண்ணாமலை பெருமான், திருவண்ணாமலை பெருமானுக்கே உரிய ஒரு பதமாகிய சொல் அண்ணல் என்று. அண்ணாமலை பற்றிய பல ஆராய்ச்சி உரைகளிலே ஒன்று, அண்ணாமலை என்கிற நிலை, அண்ணா என்பது எப்படி அண்ணா அப்படின்ற பொழுது அது எட்டுதற்கு அரிய அண்ணாமலை. ஏன்னா அந்த மலை பெருமான் இரண்டு பேருக்கும் காணமாட்டாத நிலையிலே ஒளி உருவாக மிக அற்புதமாக உயர்ந்த நிலை, அந்த நிலையிலே அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பொருளும். இரண்டாவது ஆராய்ச்சியிலே அண்ணல் மலை, அண்ணல் மலை, அண்ணல் மலை, அண்ணல் மலை, அண்ணல் மலை, அண்ணாமலை, அண்ணல் மலை என்பதுதான் அண்ணாமலை என்பதாக ஆகியது. ஆக அண்ணல் என்பதுதான் அந்த மலைக்குரிய பெயராக முதலில் ஏனென்பதால் சொன்னால் திரியான சம்பந்த பெருமானுடைய வாக்காக அந்த அண்ணல் என்ற அந்த பதிக வாக்கிலே பதிவு செய்கிறது. அப்படி அண்ணல் என்கின்ற அந்த சொல் மிக அற்புதமா இந்த இதுலேயும் சொல்றாரு, இன்னிலேன் திருநாமத்து எழுத்து அடுத்த பாடு 26 அண்ணல் ஆண்டுதன் அடியடி கூட்டிய அதிசயம் கண்டமை. 26 அடுத்த பாட்டு பரவுவாருக்கு அடுத்த பாட்டுல பாத்தீங்கன்னா அண்ணல். அப்படி அண்ணல் என்ற சொல் எதை குறிப்பது என்பதாக சொன்னால், ஞான புழம்பாக நிற்கின்ற அந்த வடிவத்துக்கு அண்ணல் என்று பெயர். ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். அப்படி ஞான திரளாக நிற்கின்ற, ஞான ஒளி புழம்பாக நிற்கின்ற அந்த வடிவத்திற்கு அண்ணல் என்ற, அந்த ஞான நிலைக்கு அண்ணல் என்று பெயர். இன்னும் கொஞ்சம் சிந்திக்கின்ற பொழுது அண்ணல் என்ற வடிவமானது திருவடியாகிய வகாரத்தினுடைய திருவருள் சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அண்ணல் என்ற சொல். இது சித்தாந்தத்தில் நிறுவப்பட்ட ஒன்று, அது நம்ம எப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வேற இடத்துல இருவரும்போது பார்க்கலாம். அண்ணல் என்பதை மட்டும் நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். வகாரம் என்பது அண்ணலை குறிக்கும். வகாரம் என்ற அந்த வகாரம் என்பது திருவருள் சக்தியை குறிக்கும். அந்த திருவருள் நிலையைத்தான் ஞான பிழம்பாக, ஞான நிலையாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வழிபட்டார் என்கின்ற நிலையிலே இந்த 6வது திருப்பாடலிலே அண்ணல் என்ற சொல் அற்புதமான ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றார் என்பதாக சொல்லி 7வது திருப்பாடல் அவர்களின் ஏழாவது திருப்பாடல் கொள்கையே என்பதாக சொன்னால், கொள்கை என்பது என்ன? கொள்கை என்பது இங்கே இயல்பு என்றும், இறைவனுடைய இயல்புகளை குறிக்கும் நிலைகள் இவை 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 என்பதை எடுத்து சொல்லுகின்ற நிலைதான் இந்த ஏழாவது திருப்பாடல். இறைவனுடைய இயல்பு என்கின்ற நிலையிலே, இந்த இயல்பிலே ஐந்து நிலைகள், ஐந்து குறியீடுகளை இதில் குறிப்பிடுகின்றார். ஐந்து குறியீடுகள் இறைவனுடைய இயல்பு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு இயல்புக்கும் ஒவ்வொரு குறியீட்டு வகையாக நம்முடைய எண்ணத்திற்கு புலப்படுமாறும் நமக்கு புரியுமாறும் வைத்ததுதான் இறைவனுடைய குறியீடுகள் அத்தனை. இறைவனை பொறுத்தவரையிலும் அவன் ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாத அந்த நிலை. ஆக அவனுக்கு வருகின்ற அந்த திருநாமமும் அவனுக்கு வருகின்ற அத்துணை வடிவங்களும் நமக்கு புரிந்து கொள்ளுகின்ற, நமக்காக வந்து எளிமையாக வந்து இந்த ஆன்மாவிற்கு புரிந்து கொள்ளுகின்ற வகைக்கு வருகின்ற இயல்புகள் இவை இவை. அப்படிப்பட்ட இயல்புகளிலே, ஐந்து இயல்புகளிலே ஒன்று பொடிகொள் ஏற்றினர், ஒன்று இரண்டாவது கூற்று உதைத்தவர், மூன்றாவது பொடிகொள் மேனியர் பூண்ட மார்பினர், நான்காவது அடிகள், அடிகள் என்ற இலக்கணம், அற்புதமான இலக்கணம் அடிகள் என்பது, ஐந்தாவது உடையவன், உடையவன் என்பது மிக மிக இந்த ஆன்மாக்கள் பசுபதி என்பது அந்த நிலைதான் உடையவன் என்ற நிலை. பசுக்களுக்கெல்லாம் பதியாக ஆளுமை உடையவன், நம்ம எல்லாம் அவனுக்கு உடைமை உடையவன், ஆனா நம்ம வந்து உடலுக்கு அடிமையாக நிற்கின்றோம். ஆனா உண்மையிலேயே பெருமான் தான், பெருமானுக்கு உடைமையாக இருக்கக்கூடியது இது அத்தனையும் அவன் கொடுத்தது தானே, அவனுடைய உடைமைகள் தானே அத்தனையும். நாம என்னத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம், நாம எடுத்துட்டு வந்திருந்தா நாம எடுத்துட்டு போயிருக்கோம், எடுத்துட்டு போறோமா இல்லையே, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம், எடுத்துட்டு எதையுமே போறது கிடையாது. அப்படி இந்த பெருமானுடைய உடைமை என்ற நிலையிலே வைக்கின்றார். இதுல மணிவாசக பெருமானை இந்த இயல்பு பற்றி சொல்வார். இந்த இயல்பு என்கின்ற வகையிலே திருச்சாடலிலே இறைவனுடைய இயல்பு பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒரு என்ன இயல்பு, பூசுவதும் வெண்ணீர், ரொம்ப அற்புதமான அந்த இயல்புகளை வகுத்து கொடுப்பார். அது கொள்கை என்கின்ற நிலையிலே வகுத்து காண்பிக்கின்ற நிலை. அந்த பூசுவது வெண்ணீர் எல்லாரும் சேர்ந்து நம்ம பார்க்கலாம். பன்னெண்டாவது திருப்பதிகம் திருச்சாடல் என்பது,
Yeah.
அற்புதமா சொல்லியிருக்காரு மணிவாசன்.
யாரு ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர், எதுவுமே இறைவனை பத்தியே தெரியாதயா, இறைவன்னா யாரு, நீங்க ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லிட்டு சொல்றீங்க, நான் எங்களுக்கு இறைவனை பார்த்தது இல்ல, இறைவன் என்னன்னு தெரியாது, இறைவனுடைய இயல்பு என்னன்னு தெரியாதுன்னு வந்து நிற்கின்ற ஒருவனுக்கு ஒரு திருப்பாடலிலே உள்ளத்திலே உணர்த்துகின்ற தைக்கின்ற திருப்பாடல்ல இந்த ஒரு பாடல் உடனே பிளாட் நிச்சயமா அதை பாடுகின்ற விதத்துல நீங்க மட்டும் பாடுனீங்கன்னு சொன்னா டெஃபினட் பிளாட். யார வேணா ஒரு சேலஞ்சு வேணா வச்சுக்கோங்க, என்ன முருகனை உள்ளமா சேலஞ்சு தைரியமா எனக்கு ஆமான்னு சொல்லி நீங்க கை கொடுத்தா தானே, நீங்களே சந்தேகத்தோட பார்த்தா எப்படி, சந்தேகமே கிடையாது. திருச்சாடல் பதிகம், திருச்சாடல் பதிகம் அப்படியே யாரு அது திருச்சாடலுடைய எந்த பதிகத்தினுடைய தோற்றம் எப்படி அது விளைந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி திருச்சாடல் எவ்வுயிருக்கும் இயல்பான மூர்த்தி ஐயாவை பாட வச்சுட்டாரு ஐயா, ஏன்னா பல ஆண்டுகளா இந்த பாடலை பாடி 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 ஊறி இருக்கிறார். இப்ப ஊற போட்டது இடம் அப்படின்னு சொல்ற நிலையில கொஞ்சம் நிறைய ஊற போட்டிருக்கிறாரு, இப்ப உள்ள இருக்கு. ஊற போட்டதுல இருந்து கொஞ்சம் அப்படி எடுத்தாருனா ஏதாவது ஒரு செய்தி நமக்கு சொன்னாரா நல்லா இருக்கும். எவ்வளவோ ஊற போட்டிருப்பீங்க எவ்வளோ காலமாக. அப்படி எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலும், எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலும், இப்ப எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலோன்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதே வந்து பெரிய கஷ்டம். அது வெளியில சொல்லுகின்ற நிலைய மணிவாசக பெருமான் எப்படி அதை சொன்னாருன்னு அதுவே ஒரு பெரிய விஷயம். மணிவாசக பெருமானுடைய ஆனந்த அனுபவம் தடைபடாத நிலையில இருக்கின்ற மணிவாசக பெருமான் ஏதோ நம் மீது கொண்ட கருணையினால அதை சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்குகள் எல்லாம் அப்படி பிடிச்சு வைக்கணும் ஐயா, ஏதாவது கருத்து நமக்கு அரை மணி வழியா வந்தாலும்
எவ்வளவுக்கும் இயல்பானான் வந்து எந்த உயிரா இருந்தாலும் அந்த உயிர்க்கு எப்படி இருக்குமோ அந்த நிலையில இருக்கிறாரு சொல்லிட்டு எவ்வளவுக்கும் இயல்பான தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உயிருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த உயிரோட உயிராகவே இருக்கிறார். மனித உயிர்கள் எந்த உயிர் எடுத்தாலும் அந்த உயிருக்கு இயல்போட அந்த உயிர் நண்பர்கள் இயல்போட அந்த இயல்போட எவ்வுயிருக்கும் இயல்பான
உயிருக்கும் உயிர்னு சொன்னவுடனே நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா உயிர்னோடனே நம்ம நம்மதான் அப்படின்னு சொன்ன உள்ளவனே நம்ம நடமாடும் நிலையில இருக்கக்கூடிய நம்மளை மட்டும்தான் நம்ம நினைப்போம். உயிர் என்ற நிலையில ஒரு செல் உயிரினத்தில இருந்து தொடங்கும். ஒரு செல் உயிரினம், ஒரு செல் உயிரினம் எது தெரியுமா, அதுல இருந்து வரணும். அங்கே இருந்து தொடங்குகின்ற அந்த 84 லட்சம் யோனி பேதம் துணை யோனி பேதங்களிலேயும் நிற்பதுதான் எவ்வுயிருக்கும் இயல்பான நிலை. ஒரு நிலையில மட்டும் அதை இருக்காம அத கீழ் வரையிலும் ஒரு அந்த ஒரு செல் உயிரினம் வரையிலும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னாலே போதும். அதுக்கப்புறம் யாரும் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. பெருமானுடைய திருவடியை சும்மா வணங்கிட்டு அவருடைய திருவடியில படுத்துக்கலாம் போல இருக்கும், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்றதுக்குரிய வாய்ப்பு இல்லாத நிலைக்கு மணிவாசக பெருமான் அந்த திருவடியையும் இறைவனுடைய பெருமையையும் சொல்லுகின்ற நிலை. அப்படி இயல்பு என்ற நிலையிலே இயல்பு என்ற அந்த இயல்பினை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் பதியினுடைய இயல்பு எப்பவுமே பதி இலக்கணம் பதியினுடைய அனுபவம் பதியினுடைய நிலை அப்படின்னு சொன்னா திருவாசகம் தான் அதற்கு ஒரே நூல். பதி இலக்கணம் சொன்ன ஒரே நூல் திருவாசகம். வேற எந்த நூலுமே திருவாசகத்துக்கு வேற எந்த நூலுமே பதிக்கு இலக்கணம் சொல்லுங்க, ஏன்னா பதிக்கு இலக்கணம் சொல்ல முடியாத நிலை. பதிக்கு இலக்கணம் சொல்ல போகின்ற நிலைக்கு போகின்ற பொழுது இந்த லிப்ட் சொன்னேன் இல்லையா, லிப்ட்ல என்ன ஆகும், திரும்பி அப்படி கீழ அதை எழுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது தூக்கி விட்டு மேல போகின்ற பொழுது யாராவது அல்வா பாதாம் அல்வா கிடைக்காத அர்த்தம் பாதாம் அல்வா பாதாம் அல்வா அலைஞ்சிட்டு இருக்க ஒருத்தர் எப்பயாவது சாப்பிட மாட்டோமான்னு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு 1/2 கிலோ பாதாம் அல்வாவை எடுத்துக்கொண்டு வந்து கையில கொடுத்து இந்தாயா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தீங்க பாதாம் அல்வா அப்படின்னு சாப்பிட கொடுத்த உடனேயே தடையீடு இல்லாம அவன் அதை அனுபவிக்கணும்னு பாப்பானா, அப்பப்போ நீ நம்ம அந்த பாதாம் அல்வா புடுங்கி புடுங்கி வச்சிட்டீங்கன்னு சொன்னா முடியுமா, முடியாது. ஆனாலும் அனுபவம் தடையீடு இன்மை என்பதாகியே ஒரு தலைப்பு உண்டு. அனுபவம் தடையீடு இல்லாத நிலையிலேயும் மணிவாசக பெருமான் அப்படி நமக்காக கீழே வந்து திருவாசகத்தையும் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா எக்ஸலண்ட். அவருடைய ஸ்கில் மாதிரி வர்சடைல் ஸ்கில் மாதிரி வேற எங்கேயுமே யாருமே பண்ணாதது. ஏன்னா ஒரு நிலைக்கு எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒண்ணு உண்டு. எஸ்கேப் வெலாசிட்டியில என்ன ஆகும்னா புவியீர்ப்பு விசை இருக்கின்ற வரையிலும் நம்ம இழுத்துட்டு இருக்கோம் இந்த பூமி. இந்த பூமிக்கு புவியீர்ப்பு விசை என்பதுன்ற அந்த விசையை தாண்டி போனாதான்
நீங்க அந்த வளிமண்டலத்தை கடக்க முடியும். இல்லைன்னா நீங்க வளிமண்டலத்தோட சேர்ந்துதான் சுத்திட்டு இருப்பீங்க, வேணா மேல போற மாதிரி இருக்குமே தவிர, பட் யூ ஆர் பிராக்டிகலி வளிமண்டலத்துல சுத்திட்டு இருப்பீங்க. பூமிக்கு மேல இருந்தாலும் வளிமண்டலத்திலே சுற்றி கொண்டு வளிமண்டலத்தையும் கடந்து இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசையை கடக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒண்ணு உண்டு. எஸ்கேப் வெலாசிட்டிய நம்முடைய நாவுக்கரசு பெருமான் மிக அற்புதமாக, ரொம்ப அற்புதமா வான் வழி ஊடறுத்த நிலைன்னு சொல்லுவார். எந்த பதிகம் தெரியுமா? திருக்கழிப்பாலை. திருக்கழிப்பாலை பதிகம் அப்படி போன போக்குல சொல்லிட்டு போவார் நம்முடைய நாவுக்கரசர். அற்புதமான பதிகங்க. அப்படி நியூட்டன் எல்லாம் கை கொடுத்து நாவுக்கரசர் திருக்கழிப்பாலை
என்ன சொல்லுவாரு?
வான் வழி ஊடறுத்த வைத்தனை கோயில் திருப்பதிகள் அதுக்கு அடுத்த பதிகம் இரண்டாவது பதிகமா வரும் கலாவதி வரிசையில். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த அனுபவத்துக்கு மேல போன நிலையிலையும், அதாவது இந்த எஸ்கே பிராசிட்டி சொன்ன இல்லையா, அது புவியீர்ப்பு விசை கடந்து போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது போகின்ற வேகமே தனி வேகம். பூமி தனியா தொங்கிட்டு இருக்கும், ராக்கெட் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், விண்வெளி களம்னு பாத்துட்டீங்க. இந்த விண்வெளி களம் பாத்தீங்கன்னா இந்த எஸ்கே பிராசிட்டி தாண்டதுக்கு அப்புறம் இதனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்காது, பூமியினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்காது. அப்புறம் முதக்க ஆரம்பிச்சிடும். விண்வெளியில உள்ள அந்த களத்துல பாத்தீங்கன்னா முதக்க ஆரம்பிச்சது. அது போல இந்த உலக இன்பங்கள் உலக நிலைகள் என்ற ஈர்ப்பு விசையிலே இருந்து கொண்டு இருக்கின்ற வகையில தான் இந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தாக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய இவர் 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 என்பதாக பிரித்து காணுகின்ற நிலையில் வேதம் இருக்கும். வேதம் இல்லாத அந்த கற்பு என்பதாக திருக்கழுக்குன்றத்துல சொல்லுவார், வேதம் இல்லாததோர் கற்பு. இந்த வேதம் இல்லாததோர் கற்பு நெறி பார்த்தீங்கன்னு சொன்னாலே அதுவே தனி நிலை தான், மணிவாசக பெருமான் காட்டுகின்ற நிலை இது. அப்படி இந்த வேதம் இல்லாத நிலை வருவது எப்படின்னு சொன்னா, எப்படி புவியீர்ப்பு விசையை தாண்டி எஸ்கே வெலாசிட்டி மேல போறோமோ, இந்த படுகுழியாகிய இந்த ஆகியாகிய நிலையில இருந்து ஆணவமாகிய நிலையில இருந்து கடந்து போன நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் திருப்பி இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல இந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சேன்னு அங்கே இருந்து ஒரு நோட்ஸ் கொடுப்பான். கமெண்ட்ரி எங்க விண்வெளியில இருந்து அங்கேருந்து வரும், இங்க எப்படி இருக்கு, இங்க செவ்வாய்கிரகத்துல இவ்வளவு வெளிச்சம் இருக்கு, இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல எப்படி இருக்கு, இந்த இடத்துல இந்த மினரல் இருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விண்வெளியில இருக்கக்கூடியவர்கள் இங்க மண்ணுலகத்துக்கு அனுப்புறத போல, அனுபவத்தினுடைய தடையீடு இன்மையாகிய நிலையில இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் மண்ணுலகத்திற்கு அனுப்பித்த செய்தி தான் திருவாசகம். அங்கேருந்து அனுப்பிச்ச ரன்னிங் கமெண்ட்ரி அங்கிருந்து அனுப்புறாரு. அப்படி அனுப்பிய அந்த நிலை திருவாசகத்துல அந்த கொள்கை இயல்பு அதி இலக்கணம் என்பதை திருப்பாசுரம் அற்புதமாக. திருப்பாசுரம் நம்முடைய வாழ்வு அண்ணனராகிய திருப்பாசுரம் முழுமையாக நம்ம படித்தோம்னு சொன்னா பதி இலக்கணத்தினுடைய ஒரு அளவு நமக்கு அமைந்து. அதே போல திருவாசகம் முழுவதும் பதி இலக்கணம், பதியினுடைய இலக்கணத்தை மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகின்ற நூல் என்பதாக நம்ம மனதிலே வைத்து, உடைய வானவர் உகந்த கொள்கை, இந்த வானர் உகந்த கொள்கை அப்படின்னு பிரிக்கிறோம். உடையவர் என்பது வரையிலும் ஐந்து அவருடைய இயல்புகள். வானர் என்பதை வாழ்நர், வாழ் பிளஸ் நர் என்பதாக பிரிச்சு, இந்திரநீல பருப்பதத்திலே வாழ்கின்ற இந்த அடியார்களுக்காக வாழ்கின்ற பெருமான் அங்கே இருப்பவர் என்பதாக வாழ் பிளஸ் நர் என்பதாக பிரிச்சு வாழ்நர் வானர் அப்படின்னு ஆயிடுச்சது. வானர் உகந்த கொள்கையே எட்டாவது திருப்பாடல் பாடி நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். அவர் கேட்டு எல்லாம் மூடிட்டாரு. இனிமே நம்ம எஸ்கே பிளாசிக்கு தான். வரிய மட்டும் ஒரு தடவை படிங்க, டூ மினிட்ஸ். அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்க சொன்னாதான் நான் சொல்ற பொருள் உங்க மனசுல பதியும். அதனாலதான் உங்ககிட்ட இருந்து வரணும். முடித்தளம் முயலும் இன்பமே டக்கு டகன். இது எட்டாவது பாடல், ராவணன் பற்றிய குறிப்புடைய பாடல். அப்படி அந்த ரெஃபரன்ஸ் அடுத்ததா தலையில கதைச்சாரா விரலால அழுத்தினாரு. முடித்தளம் முற முயலும் இன்பம் சொல்லுங்க
என்ன பொருள்.
பதவின்னு பொருள். முடி முடிசூடா மன்னன், முடிசூடிய மன்னன், மன்னனுக்கு முடிசூடுதல். அப்ப முடி என்பது நீங்க உலக இன்பங்களுக்கு முடி தேவை. இறைவனுடைய இன்பம் வேண்டும்னு சொன்னா முடி கழட்டி வச்சிடணும். முடி தலைமுற முயலும் இன்பம். மணிவாசக பெருமான் அமைச்சரா தான் இருந்தார். முயல் இன்பத்தை முயல வேண்டும்னு சொன்னா கீழே இன்பம் போச்சு. சேக்கிழார் பெருமான் அமைச்சராக இருந்தார். முடி தலைமுற முயலும் இன்பம் பெரிய புராணம். முடி தலைமுற முயலும் இன்பம் திருவாசகம் என்ற குறிப்பு இந்த பாடலில வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லி நம்ம இந்த எட்டாவது பாடலோடு இந்திரநீலம் இணையார் திருவடிக்கு தான் நீங்க இப்ப ஊற போடுறது. எல்லாரும் இணையார் திருவடியை விடக்கூடாது. நமசிவாய என்ற அந்த திருவடியை பிடிச்ச மாதிரி இப்ப இணையார் திருவடியாக அதை பிடிச்சுக்கிட்டு நீங்க எல்லா வீட்டுக்கு போகணும். கரெக்டா? அதுவே நம்ம இந்த